திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஒரு நூலுக்கு இந்த பாயிரம் என்பது ரொம்ப முக்கியம். அது அதனால இந்த பாயிரத்தை படிச்சா பருப்பொருள் கேட்டாருக்கு நுண்பொருள் நூல் இனிது விளங்கும் இல்லையா. நுண்பொருளாகிய நூல் இனிது விளங்கும். முதல்ல பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நூலில் சிறப்பாக போனால் ஓரளவு விளங்கும். அதனால இந்த கொழுச்சென்ற வழி துண்ணூசி சென்றார் போல என்பார். கொழுச்சென்ற வழி துண்ணூசி சென்றார் போல என்பார். அதாவது வயலில் உழுதுட்டு போகிறானா இல்லையா, கொழு அப்படியே கோடு குச்சிட்டு போகிறான் இல்லையா, அதில் விதைய போட்டுட்டே போனால் நேராக ஈஸியாக இருக்குமா இல்லையா. அதை அதை மாதிரி முதல்ல அந்த கொழு மாதிரி இருக்கிறது இது பாயிரம். ஏன்னா பழைய இதெல்லாம் பார்த்தா கொழுன்னு ஒன்று கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. சிவப்பிரகாச கொழு பார்த்தது இல்லையா? சிவப்பிரகாசம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எது சார் பார்க்கணும்? சரி, அதிலெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படி கொழுன்னு சொல்லி. அது அந்த சூத்திரத்தை அந்த பாட்டை சுருக்கி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னால் அதை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த பாயிரம் என்பது அந்த நூலை பற்றி சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சிவஞான போத நூலுக்கு அமைந்த பாயிரம் ரெண்டு பாயிரம், அதை மாதிரி சில நூலுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. இது கடைசியில் ஒரு பாயிரம் வருது, நாந்தி வெண்பா. அதுதான் முதல்ல வந்தது. இந்த முன்னால் இருக்கிற சிறப்பு பாயிரம் பின்னால் எழுந்தது. இந்த சிறப்பு பாயிரம்னா அந்த சிறப்பு பாயிரம் யாரு செய்யலாம் என்று அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. யார் அது செய்வதற்கான உரிமை உடையோர் என்றால், ஒரு சிறப்பு பாயிரம் செய்யணும்னா அந்த நூல் ஆசிரியர், நூல் ஆசிரியருடைய ஆசிரியர், நூல் ஆசிரியருடைய ஆசிரியர் செய்யலாம். அல்லது அந்த நூலாசிரியர் உடன் பயில்கின்ற மாணாக்கர், ஒரு சாலை மாணாக்கர் செய்யலாம். அல்லது அந்த நூலாசிரியருடைய மாணவர், அந்த நூலாசிரியருடைய மாணவர் செய்யலாம். இந்த மூணும் இல்லை அப்படின்னா உரையாசிரியர் செய்யலாம். அந்த நூலுக்கு உரையாசிரியர் செய்யலாம் என்பது விதி. விளக்குதா? இப்போ இந்த சிவஞான போதத்துக்கு முதல்ல ஒரு சிறப்பு பாயிரம் அமைச்சிருக்கிறார். சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார். இந்த சிறப்பு பாயிரத்துக்கு அது பதினோரு வரிகளால் அமைந்தது. இந்த 11 வரி பாட்டுக்கு சிவஞான முனிவர் 39 பக்கம் விளக்கம் செய்கிறார். 11 வரிக்கு 39 பக்கம். அதை எங்கள் ஐயா வந்து 250 பக்கங்களாகவே வெளியிட்டிருக்காங்க. விளக்குதா? அந்த 39 பக்கத்தை விளக்கி 250 பக்கம் ஆயிடுது. பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பார்ப்போம், பிறகு படிப்போம். சரி. அப்போது ஏன்னா நூல் வந்து இரண்டு வகையாக இருக்கு. ஏன்னா ஒன்று வாசிக்க, இன்னொன்று பூசிக்கன்னு. விளங்குதா? முதல்ல பூசிப்போம், அதுக்கப்புறம் வாசிக்கலாமான்னு பார்ப்போம். அந்த வாசனை தான் பூசணை, அந்த வாசனை தான். எனவே அந்த நூலை படிப்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய பூசை. அதை பூசை அறையில் வைக்கிறது பூசை இல்லை. விளங்குதா? எனவே இந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு யாரு அதில் குறிப்பிடப்படவில்லை. அந்த சிறப்பு பாயிரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு யாரும் சொல்லலை. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாயிரம் செய்வதற்குரிய அதிகாரம் உடையவங்கள இவருக்கு ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி. பரஞ்சோதி முனிவர் யாரு? அவர் தேவசந்தானம் இல்லையா. அவர் நூல் செய்ய மாட்டார், எனவே அவர் செஞ்சிருக்க முடியாது. எலிமினேஷன் ப்ராசஸ் தான். பாரிஷேடம்னு பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஒளிவு, ஒளிவு அளவை. எனவே அதுல இவரை கழிச்சாச்சு. யார கழிச்சாச்சு? பரஞ்சோதி முனிவரை. என்னைய கழிச்சிடாதீங்க, பரஞ்சோதிய கழிச்சாச்சு. அப்புறம் அவர் கூட பயின்ற மாணவர் யார் இருக்காங்க? இல்ல, இவருக்கு மட்டும்தான் உபதேசம். எனவே அங்க உடன் பயின்ற மாணவர் மாணாக்கர் என்பது அதுவும் எலிமினேட் பண்ணிடுறோம், அவரும் இல்லை இல்லையா. சரி, அப்புறம் இவருடைய மாணாக்கர், அவருக்கு மாணாக்கர் இருந்தாங்களா? இருந்தாங்க, 49 பேர் இருந்தாங்க. அதுல தலை மாணாக்கர் யாரு? அருள்நந்தி. சரி, உரை ஆசிரியர் செய்யலாம். இதுக்கு உரை ஆசிரியர் யாரு? அருள்நந்தி இல்லையா. எனவே ரெண்டு வகையில் அவர்தான் அந்த பாயிரம் செய்வதற்கான தகுதி உடையவராக விளங்குகிறார். எனவே இதனுடைய நுண்மை நோக்கி அவர் செய்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஏன்னா அது ப்ரூஃப் ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிறப்பு பாயிரத்தில் முதல்ல 6 வரி இந்த நூலினுடைய சிறப்பை சொல்கிறார். பின்னால் இருக்கிற 5 வரி அந்த நூல் ஆசிரியருடைய சிறப்பை சொல்கிறார். விளங்குதா? எனவே அந்த இதை சொல்லும் போதே ஆசிரியரை விட நூலுக்கு தான் பெருமைங்கிறார். அதனால ஒரு வரிய அதிகமா வைக்கிறாராம். விளங்குதா? எனவே இந்த நூல்ல பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு பாயிரத்துல மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படறினல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பயர் கடவுளுள் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மானாடி மயர் வர நந்தி முனிகணத்து அழித்த உயர் சிவஞான போதும் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று இந்த சிறப்பு பாயிரம் அமைத்திருக்கிறார்கள். இதுல ஒரு சிறப்பு பாயிரம்னா அதுல 8 உறுப்பு இருக்கணும். ஆக்கியோன் பேரே வழியே எல்லை நூற்பேர் யாப்பை நுவலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பயனும் வாய்ப்பை கட்டல் பாயிரத்தியல்பே என்பது சூத்திரம். அந்த 8 உறுப்பும் அதை கடைசியில் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிரத்தில் மலர் தலை உலகின் மாயிருள் துமிய, எனவே ஒரு மங்கள சொல்ல வச்சு ஆரம்பிக்கிறார். முதல்ல மலர் என்ற சொல்லல, மலர் தலை உலகு. இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறாரு? விரிந்த உலகு, வியன் உலகு. மலர்தலை உலகில் மா இருள், இருள். இருள்னா என்னது? அதையா சொல்றாருங்க? ஆணவமா? இங்க உலகத்து இருளை சொல்றாரு, பௌதிக இருளை சொல்றாரு. நீங்க இருள்னா உடனே அங்கதான், அதே நினப்பு தான். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுது சார், அன்னைக்கு ஆரம்பிச்ச இருள். எனவே இங்க இருள் என்பது எந்த இருளை சொல்றாரு? பௌதீக இருள். இருள்னா என்னது? யாரு ஒளியற்றது? அதாவது ஓ வெள்ளன்னா என்ன? கருப்பு இல்லாதது வெள்ள அப்படின்னா ஐயா இது என்ன ஐயா? நல்ல விளக்கமா இருக்க, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்படி பதிலே சொல்லக்கூடாது. இன்மை என்பது ஒரு பயனை தராது. எனவே இங்க இருள் என்பது என்னன்னா, இருள் என்பது ஒரு பொருள். இருள் என்பது ஒரு பொருள். பொருள் தானே? திரு திருன்னு முடிக்கதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்க. இருள் வந்து பொருள் இல்லையா? நீங்க சைவ சித்தாந்தத்தை படிக்கணும் சார். விடுங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவனு இருக்கான் சார். அப்படி ஒரு புஸ்தத்துல சொல்லிருந்தோம், சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனாலதான் மக்கள் பலர்னு சொல்லுதோம், ஆன்மாக்கள் பலர்னு ஏன் சொல்றோம்? பல பக்குவம் பல பேர் விதமா இருக்கிறதுனால தானே. விளங்குதா? காலக்கணக்கர் வந்தாலே ஒரு கிருகிருங்கு. காலக்கணக்கர் தெரியுமா இல்லையா? தெரியாதா? காலக்கணக்கரே தெரியாதா? நல்லதுதான். சரி, இப்போ இந்த இருள் என்பது நம்ம சைவ சித்தார்த்தத்தின்படி பொருள். அதை இப்ப சயின்ஸும் ஒத்துக்கிட்டது இல்லையா? முதல்ல ஒளியின் இன்மையே என்பதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேலக்சி எல்லாம் தாண்டி போதா இல்லையா? ராக்கெட் போதா இல்லையா? அது ரிப்பேர் ஆகி போகுது மேல போனான். அப்போ ஏதோ ஒன்று இதனுடைய ஆற்றலை தடுக்கிறது. அப்போ அங்க ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குன்னா அங்க பொருள் கண்டிப்பா இருக்கு என்பதை அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். விளங்குதா? அவன் பைய பைய வாரான் சட ஆராய்ச்சியில. விளங்குதா? எனவே நாம சைவ சித்தாந்தத்தில் அன்றைக்கு என்ன சொல்றீங்க, இருள் என்பது பொருள், அபாவம் அல்ல, அபாவம் அல்ல. எனவே இந்த இருளை மாயுருள் என்று விசேடித்தார். இருள்னு சொல்ல என்ன சொன்னாரு? மாயிருள். மாயிருள் என்றால் இந்த இருளுக்கு என்ன பெருமை? என்ன பெருமை? இருளுக்கு பெருமை இருக்கா? பெருமை இருக்கா இல்லையா? பெருமை ஒன்றும் இல்லை. மாமனிதர் அப்படின்னா பெரிய மனுஷன் சொல்றோம். இது பெருமை குறியாது, பெருநிலை குறித்து நின்றது. மா என்ற அடை எது குறிக்கு? பெருமை குறியாது, பெருநிலை. பொருளால் ஒன்றாயிருந்து கொண்டு அனைத்து உயிர்களினுடைய கண்களையும் மறைக்கின்ற ஆற்றல் பற்றி அதை மாயிருள் என்று விசேடித்தார். விளங்குதா? எனவே ஒரு இருளியா? ஆமா, அத்தனை பேர் கண்ணியை மறைச்சிருந்தான். பெரிய கெட்டிக்காரன் மாபாவின்னு சொல்றமா இல்லையா? அது மாதிரி அப்பேற்பட்டவன் என்று அவனுடைய கொடுமை உணர்ந்து கொள்ளுமாறு சொல்கிறார். மாயிருள் அது துமிய, அது துமிய, அதனுடைய ஆற்றல் கெட இல்லையா? மாயிருள் துமிய. எதுக்கு துமியனும்? இருள் எதுக்கு கெடணும்? எதுக்கே கெடணும்? அறிவு வருதுக்கா? அறிவு சொல்லாதீங்க. இப்போ எதுக்கு உலக பொருளை அறிவதற்கு? உலக பொருளை அறிவதற்கு. அப்போ கண், அது உலக பொருளை எது வச்சு அறிகிறோம்? கருவி மூலமா இல்லையா? கண். எனவே அந்த இருள் எதை மறைக்கிறது? எதை மறைக்கு? பொருளை மறைக்கா? எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நல்ல தீர்க்கமா சொல்றது. எனவே அது பொருளை மறைக்காது, கண்ணை மறைக்கிறது. இருள் எதை மறைக்கிறது? காண்கின்ற கண்ணை மறைக்கிறது. விளங்குதா? எனவே கண்ணை மறைக்கின்ற அந்த இருளின் பேயாய் பொருளை மறைப்பது ஒன்று இன்மையின் என்று சொல்கிறார். ஏன்னா அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லாதேங்காரு. எனவே எதை மறைக்குது? கண்ணை மறைக்கு. விளங்குதா? அப்போ இந்த இருள் கண்ணை மறைக்கிறது. அதனால நமக்கு என்ன ஆச்சு? கண்ணை மறைச்சதுனால என்னாச்சு? கண்ணு தெரியலதான் தெரியுமே, பொருள் தெரியல. பொருள் காட்சி எங்களை நிகழல, அதனுடைய குணம் விளங்கல. கண்ணினுடைய குணம் விளங்கவில்லை. அந்த இருள் வந்து கண்ணினுடைய ஒளியை மறைக்கவே அதற்கு காட்சி விளங்கல. அதையெல்லாம் இது எதுக்கு இப்போ இது எதுக்கு இதை சொல்லிட்டு கிடக்காரு? ஏன் சொல்றாருன்னா, இந்த ஓமை மூலமாக ஆன்மாவையும் ஆன்மாவிடத்தில் இருக்கின்ற அகையுருளாகிய ஆணவத்தையும் உணர வைக்கிறார். தெரிந்ததை கொண்டு தெரியாததை அப்படி விளக்குறாரு. விளங்குதா? எனவே இந்த கண் போல் இருப்பது எது? ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மா கண்ணு, அந்த கண் ஒளி போல் இருப்பது ஆன்மாவினுடைய அறிவு. அதை மறைக்கிறது எது? ஆணவம் என்ற இருள், பௌதிக இருள் போல அது. அந்த இருள் அக இருள், அது நம்முடைய அறிவை மறைக்கிறது. விளங்குதா? எனவே இந்த இருள், இந்த இருள் பௌதிக இருள், அது கண்ணை மறைக்கி காட்சி செல்லாம மறைக்கி அப்படின்னா அதுக்கு அறிவில்லை. நாம இவனை கண்ணை மறைக்கணும்னு நினைச்சு மறைக்குது, அப்படியா மறைக்கு? அதுக்கு அது இயல்பு, அதுக்கு அது இயல்பு. அதுபோல ஆணவத்துக்கு இயல்பு எது? அறிவை மறைப்பது. அறிவை மறைப்பது. மறைப்பதுன்னா என்ன? மறைத்தலாவது, மறைத்தலாவது அதனுடைய அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்தலே மறைத்தலாம். தடுத்தல் தான் மறைத்தல். எனவே இந்த கண்ணுக்கு இந்த காட்சி செல்லணும்னா என்ன செய்யணும்? அந்த இருளை நீக்கி இந்த ஒளிய விளக்கணும், கண் ஒளிய விளக்கணும். கண் ஒளி விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? இருளை ஆற்றலை குறைக்கணும், கண் ஒளி ஆற்றலை விருத்தி பண்ணணும். பண்ணுனா எவ்வளவு விருத்தி பண்ணிருக்கோமோ அவ்வளவு காட்சி வருகிறது, இல்லையா? அப்போ அந்த துணைப்பொருள் இருக்க, துணைப்பொருள் விளக்கு, அது எந்த விளக்காயிருந்தாலும் இந்த கண்ணுக்கு முழு விளக்கத்தை தர முடியுமா? முடியுமா? எந்த விளக்குனாலும் சரிதான், அது ஏகதேசமா தான் நீக்கும். முழுமையான காட்சி அது தர முடியாது. அதனால இந்த ஏனைய ஒளிகளால் மடங்காத, ஏனைய ஒளிகளால் மடங்காத இந்த இருளை, உலகத்து இருளை எது மடக்குகிறது? இங்க என்ன வார்த்தையோ மடங்காத, மடங்காதன்னு என்ன? ஆற்றலை கெடுக்கி, அதை அழிக்கல, ஆற்றலை கெடுத்து. எனவே எந்த வெளிச்சத்தினால் வெளிச்சத்தை வச்சாலும் முழுமையாக இந்த இருள் ஆற்றலை கெடுக்க முடியாது. எதுல மடங்கும்? சூரிய வரவு ஒன்றானே, சூரிய வரவு ஒன்றானே இந்த இருளின் ஆற்றல் மடக்கப்பட்டு கண்ணினுடைய காட்சி விளக்கப்படுகிறது. விளங்குதா? அப்போ இந்த சூரியன் இந்த கண்ணுக்கு செய்கின்ற உபகாரமா அபகாரமா? அது உபகாரம். அந்த உபகாரம் என்ன? சரி சரி. இப்போ இந்த சூரியன் நமக்கு செய்கிற உபகாரமாவது ஒன்று, ஒன்று இருள் நீக்கம், இருள் நீக்கம் அத முதற்கண் செய்கிறது. இரண்டாவது நிர்விகற்ப காட்சி, அதாவது பொது காட்சி. மூன்றாவது சவிகற்ப காட்சி. அதாவது சிறப்பு காட்சி. இதையெல்லாம் கண்ணுக்கு உதவுகிறது. எது? இந்த ஆதித்தன் சூரியன் நமக்கு செய்கிற உதவி என்ன? கண்ணுக்கு செய்கிற உதவி என்ன? இருளை நீக்குகிறது. அதோடு கூட முதல்ல நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்பம்னா என்ன? அதான் எழுதியிருக்க, போடலு தான் எழுதியிருக்க. இத வாசிக்கவா சொன்னேன். நிர்விகற்பம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? குற்றம் இல்லாததா? எது குற்றம்? எது குற்றம்? விகற்பம்னா வேறுபாடு. என்ன வேறுபாடு? இப்படி உங்க கருத்தை கேட்கல. நூலில் இந்த விகற்பம்ங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கு? குணம் தொழில் பெயர் 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 சொல்றமா இல்லையா? ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கமா இல்லையா? எனவே அந்த பெயர் சாதி குணம் தொழில் உடைமை என்று இந்த ஐவகையால் இந்த ஐந்து வகையால ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடுத்துகிறோம். பெயர் சாதி குணம் தொழில் உடைமை என்று இந்த ஐந்து வகையாலே ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடு. அப்படி வேறுபடுத்தி பார்த்தா அது சிறப்பு காட்சி. அந்த வேறுபாடு இல்லாம பார்த்தா பொது காட்சி. விளங்குதா? எனவே நமக்கு இந்த சூரியன் முதல்ல அருணோதயம் சொல்றமா இல்லையா? அருணோதயம் என்ன? சூரிய உதயமா? வைகரை பொழுது. அப்படி வரும்போது என்ன செய்யுது? அருணன். அருணன் யாரு? சூரியனுடைய சாரதி. நொண்டின்னு சொல்லிடுவோம், ஏன்னா பைய பையா வாரானா அவன நொண்டி. சரி, விளங்குதா? எனவே அப்போ அந்த கால நேரத்தில் நமக்கு பொருள் எப்படி தெரியுது? மயக்கமாக. இருட்டில் ஒன்றும் தெரியல, இதுல மயக்கமாக தெரியுது. தெளிவில்லை, பொதுவா தெரியுது. அப்புறம் மேல வந்தா தெரியுது. எனவே இந்த மூன்று உதவியை எது செய்கிறது? சூரியன். எதுக்கு செய்து? கண்ணுக்கு செய்து. செய்தா? கதையை ஒழுங்கா கேட்கலா? கேட்கல ஐயா, மண்டை மாத்திரம் ஆடுது, தலையெல்லாம் ஆட்டுதீங்க. புரிஞ்சுதான்னு கேட்கணும். புரியலையா? அத சொல்லுங்க ஐயா. ஒன்னும் புரியல, அதான் நல்ல. என்னது புரியல? ஆமாமா, வேறுபடுத்தி. அது ஒரு பொருளை இன்னொரு பொருள் இருந்து எப்படி வேறுபடுத்துறோம்னா அஞ்சு வகையாக வேறுபடுத்துறோம். பெயர் சாதி குணம் தொழில் உடைமை என்று இப்படி வேறுபடுத்துகிறோம். அப்படி வேறுபடுத்தி சொன்னா அது தெளிவா சொல்வது. பொதுவா ஒரு உருவம் அப்படின்னு பார்த்தா இப்ப நமக்கு நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. இப்ப வாயில் காட்சி. வாயில் வாயில்னா என்ன? வாயில் 2x2 வாயில் அப்படி சொல்றீங்களோ? வாயில் வாயில் என்னது? திருவாசகமா? வாசல் என்னது? பொறிகள் முதல்ல அறிதா இல்லையா? அது எப்படி அறியும்? ஒவ்வொரு பூதத்தின் குணமாத்திரையா அறியும். பொறிகள் எப்படி அறியும்? அந்தந்த பூதங்களின் குணமாத்திரையாய் அறியும். அதெல்லாம் பொது. ஒழுங்கா படிக்கல. எனவே இந்த காட்சியெல்லாம் பொது. வாயில் காட்சி என்பது பொது காட்சி. கண்ணுனா உருவத்தை மட்டும்தான் பார்க்கும், உருவம்னு தான் தெரியும் பொதுவா, அது யாரு என்னங்கிறதெல்லாம் எது தெரியும், அதுக்கப்புறம் புத்தி தான் விகற்பப்படுத்தி காட்டும். விளங்குதா? விளங்குதா? இதை அப்படியே அசை போட்டுட்டு இருங்க, அடுத்த வகுப்புல வந்து நாம தொடர்ந்து பார்ப்போம்.